வேதத்தை தினம் தியானி சகல வேற்கும் அதமிமானி உத்தம ஜீவிய வழி காட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல வேற்கும் அதமிமானி.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் தெளிவாக கேட்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் மிகுந்து போற்றப்படத்தக்க வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த நாளின் செய்தியை நமது வாழ்விற்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று அப்போஸ்தலர் செய்தி தொடரின் இறுதி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே பவுலும் மற்றவர்களும் வந்த கப்பலானது காற்றிலே மிகவும் அகப்பட்டுக் கொண்டபடியினாலே வேறு வழி இல்லாமல் பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் அதை ஓட்டி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊண்டி அசையாமல் இருந்தது, ஆனால் பின்பக்கம் அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. உடனே நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறும்படியாக மற்றவர்கள் கப்பல் துண்டுகள் மேலே ஏறி கரையேறவும் கட்டளை பெற்றார்கள். எல்லாரும் தப்பி கரையேறினார்கள். இப்பொழுது நாம் 28 அதிகாரத்தை பார்க்கப் போகிறோம். இப்பொழுது அவர்கள் மெலிதா தீவிலே வந்து இறங்கியிருக்கிறார்கள். இங்கிருந்து பவுல் ரோமாபுரிக்கு செல்லப் போகிறார். அங்கேயும் முதலாவது யூதர்களுக்கும் பின்னர் புறஜாதி மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகிறார். இந்த சரித்திரத்தின் தொடர்ச்சி ஒரு பரிபூர்ண நிறைவடையவில்லை. இது பவுல் ரோமாபுரியில் பிரசங்கிப்பதோடு கூட நின்றுவிடுகிறது. ஆம், பரிசுத்த ஆவியானவருடைய பணியானது இன்னும் முடிவடைந்து விடவில்லை. அது தொடர்ந்து கொண்டே செல்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகமானது ரகசிய வருகையிலே, அதாவது கர்த்தர் நடுவானத்திலே தோன்றும் பொழுதுதான் முடிவடையும். பாருங்கள், அப்போஸ்தலர் 28 அதிகாரம் முதலாம் வசனம்.
நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம்.
இன்றைக்கு இந்த தீவு மால்தா என்று அழைக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு இன்றைக்கும் பவுல் அப்போஸ்தலனுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவது உலக மகாயுத்தத்தின் நேரத்திலே செய்தித்தாட்களின் தலையங்கங்களிலே இந்த தீவின் பெயர் வந்தது. இது மிகவும் முக்கியமான ஒரு இடமாய் இருந்தபடினாலே அதிகமான குண்டுகள் அந்த இடத்திலே போடப்பட்டிருந்தது. அந்த நாட்களிலே ஜெனரல் டர்பை என்பவர் அந்த தீவிற்கு பொறுப்பான ஒரு கவர்னராயிருந்தார். அவர் கிறிஸ்துவை அறிந்த ஒருவர். அவர் கூறும்பொழுது, எந்த விதத்திலேயும் நான் பணிய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டாகவில்லை என்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இறங்கி அங்கே நடைபெற்ற சம்பவங்களை அறிந்த ஒருவர் அந்த இடத்திலே பொறுப்பிலே இருப்பது எத்தனை பெரிய ஒரு காரியம் இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் வந்த கப்பல் உடைந்து போனாலும் தேவன் எவ்வளவு அற்புதமாய் பவுலை இந்த மெலிதா தீவிலே காத்தார் என்பதும் ஆச்சரியமான ஒரு காரியம். இது எல்லாமே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 2 வசனம்.
அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள்.
வைத்தியனாகிய லூக்கா இந்த தீவில் உள்ள மக்களை குறித்து சொல்லும்பொழுது அந்நியராகிய அந்த தீவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அங்கே இருந்தவர்களுக்கு கிரேக்க மொழி அவ்வளவாக தெரியாது. அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பழங்குடி மக்களும் எத்தனை கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சற்றே எண்ணி பாருங்கள், 276 பேர் அந்த தீவிலே இப்பொழுது வந்து இறங்கி இருக்கிறார்கள். அவர்களிலே அநேகர் குற்றவாளிகளாயிருக்கிறார்கள். அவர்கள் ரோமாபுரிக்கு தண்டனைக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த இடத்திலே இந்த தீவின் மக்கள் மூலமாக இவர்களுக்கு அன்பும் உதவியும் காண்பிக்கப்படுகிறது. கடவுளை அறியாத மக்களும் இவ்வாறு அன்போடு செயல்பட முடியும். இதைப்போல மற்றொரு சம்பவத்தை சொல்ல வேண்டுமென்றால், யோனா பயணம் செய்த கப்பலிலே யோனா தவறு செய்திருந்தாலும் யோனாவை பாதுகாக்க அந்த கப்பல் ஆட்கள் முயற்சி எடுத்தார்கள். தன்னை கடலுக்குள்ளே தூக்கி எறிந்து விடுங்கள் என்று யோனா சொன்னாலும் அதை செய்ய அவர்கள் உடனடியாக துணியவில்லை. எப்படியாவது கப்பலை பாதுகாப்பாக ஓட்டிவிடலாம் என்றுதான் முயற்சி எடுத்தார்கள். சில வேளைகளிலே சமயப்பற்று உள்ளவர்களை விட தேவனை அறியாதவர்கள் மிக கிருபை உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 3 வசனம்.
பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது.
அருமையானவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? மார்க் எழுதின சுவிசேஷத்தின் இறுதியிலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. பாருங்கள், வாசிக்கிறேன்.
மார்க் 16 அதிகாரம் 17-18 வசனங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
இந்த அடையாளங்கள் புதிய ஏற்பாடு மூலமாக எழுதப்படும் காலத்திற்கு முன்னதாக மக்களை விசுவாசத்திற்குள்ளே நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கலாம். பவுல் அப்போஸ்தலனை கடித்த பாம்பு அவருக்கு ஒன்றும் செய்யவில்லையே, அப்படியென்றால் நானும் ஒரு விரியின் பாம்பை பிடித்து பார்ப்பேன் என்று சொல்வது சரியானதல்ல. நன்றாக கவனியுங்கள். பவுல் வேண்டுமென்றே இந்த வெறியன் பாம்பை பிடித்து தூக்கவில்லை. அவர் தேவனை பரிசோதிக்கவில்லை. ஞாபகம் இருக்கிறதா? 2 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருப்பது போல அவருக்கு சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுதான் அவருடைய கண்களில் இருந்த பிரச்சனையாய் இருக்கலாம் என்று அநேக வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். கலாத்தியர் நிருபத்தை படிக்கும் பொழுதும் இதை குறித்து மேலும் சற்று அதிகமாக நாம் அறிந்து கொள்ளலாம். பவுலால் மிக தெளிவாக பார்க்க முடியவில்லை. சில விறகுகளை எடுக்கும் பொழுது அந்த விரியன் பாம்பும் அந்த கம்பியிலே இருந்திருக்கிறது. பவுலால் அதை பார்க்க முடியவில்லை. பவுல் அப்போஸ்தலனை குறித்த மற்றொரு கருத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். அவர் சிறந்த ஒரு அப்போஸ்தலனாக ஊழியராக பணி செய்கிறவராயிருந்தாலும் எல்லாரும் வேலை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டு கையை கட்டிக்கொண்டு நிற்காமல் அவரும் வேலையிலே இறங்கி செய்யக்கூடிய அளவிற்கு சிறந்த ஒருவராய் இருந்திருக்கிறார். மெலித்தா தீவின் ஜனங்கள் முன்பின் அறியாத இந்த 276 மேலும் கரிசனை உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டார்கள். மழை நேரமாகவும் குளிர் அதிகமானதாகவும் இருந்தது. எனவே இப்பொழுது ஒரு பெரிய நெருப்பு மூட்டுகிறார்கள். ஒருவேளை நெருப்பு சற்று தனியும் நேரத்திலே பவுல் தள்ளி சென்று அங்கே கிடந்த சில விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்திருக்கலாம். இது எதை காட்டுகிறது என்றால் அவர் ஒரு சோம்பலான ஊழியர் அல்ல என்பதை காட்டுகிறது. அவரே தனது கடிதத்தில் எழுதும்பொழுதும் அவர் எப்படி கூடார தொழில் செய்கிறவராயிருந்தார் என்பதையும் நமக்கு கூறியிருக்கிறார். அவர் திருச்சபைக்கு ஒரு பாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக தனது வருமானத்திற்காக தனது சொந்த கைகளினாலே அவர் வேலை செய்தார். அதை குறித்து அவர் பயப்படவில்லை, வெட்கப்படவில்லை. அவர் கொண்டு வந்த விறகை நெருப்பிலே தூக்கி போட்டார். பொதுவாக பாம்பானது நெருப்பை கண்டு ஓடும். எனவே உடனே அது பவுலின் கையை தான் கவ்விற்று. அது பவுலை கடித்தது மட்டுமல்ல, அது அவருடைய கைகளிலேயும் சுற்றி கொண்டிருந்திருக்கும். எனவே அதை வலுக்கட்டாயமாக தீயிலே உதறி போட வேண்டியிருந்தது. பாருங்கள் அப்போஸ்தலர் 28:4
விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
அங்கே இருந்தவர்கள் பவுல் பெரிய ஒரு குற்றவாளி, எனவே கடலுக்கு தப்பினாலும் இங்கே பாம்பிற்கு தப்ப முடியவில்லை என்று எண்ணினார்கள். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் அமர்ந்திருந்து அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்துக் கொண்டு காத்துக் கொண்டிருந்திருப்பார்கள். எந்த நேரத்திலேயும் அவருடைய கையிலே ஒரு வீக்கம் காணப்படலாம், அவர் சீக்கிரமாக மரித்து விடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். அதுதான் பொதுவாக அந்த தீவில் இருந்த மற்ற பாம்பினாலே கடிக்கப்பட்ட மக்களுக்கு நடந்த காரியம். எனவே அதுவே பவுலுக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். இந்த பகுதியிலே நாம் மற்றொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தீவு மக்கள் கலாச்சாரம் மிகுந்த ஒரு மக்களாய் இல்லாவிட்டாலும் நீதி நியாயத்தை குறித்த ஒரு உணர்வுடையவர்களாய் இருந்தார்கள். எனவேதான் பவுல் கொலைபாதகன் என்றும் அவனுக்கு தண்டனை வருகிறது என்றும் எண்ணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அந்த சம்பவமே இந்த நாட்களிலே நடைபெற்றிருக்கும் என்றால் அந்த தீவின் மக்கள் பவுல் தப்பி பிழைக்கும்படியாக, அதாவது நியாயம் நீதிக்கு விலகி ஓடும்படியாக உதவி செய்திருப்பார்கள். ஆனால் இந்த சம்பவம் எதை காட்டுகிறது? ரோம சாம்ராஜ்யம் முழுவதிலேயும் ஒரு விதமான நீதி நியாயத்தை குறித்த உணர்வு மக்களுக்குள்ளே இருந்திருக்கிறது. ஆதி காலத்து ரோமாபுரியானது உலகத்திற்கு அடிப்படை ஒரு உணர்வை கொடுத்திருந்தது. ரோமாபுரி நீதி நியாயத்திற்கு பெயர் போன ஒன்றாயிருந்தது. இரக்கத்திற்கும் கிருபைக்கும் அவ்வளவாக அங்கே இடமில்லை. பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஒருவர் ஒரு கற்பனையை மீறுவார்கள் என்றால் நிச்சயமாக தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். நீங்கள் கட்டளையை மீறுவீர்கள் என்றால் அதற்கான பலனை செலுத்த வேண்டும். வல்லரசான ரோம் அதிகாரத்திற்கு கீழே உலகமே இரக்கத்திற்காக கதறியது. இது இயேசு கிறிஸ்து இரட்சகராக உலகத்திலே வருவதற்காக ஆயத்தமான ஒரு பின்னணி. அதாவது மனிதன் தேவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்து மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியவனாய் இருந்தான். அப்போஸ்தலர் 28:5-6
பாருங்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்துக் கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 16:18 சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வாக்கு தத்தம் பவுலுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. விரியின் பாம்பின் விஷத்தினாலே சரீரத்தில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை. வேண்டுமென்றே விரியின் பாம்புகளை எடுத்துக்கொண்டு பாதுகாவலுக்காக இந்த வாக்கு தத்தத்தை யாராவது கூறுவார்கள் என்றால் தேவன் எதை மனதிலே வைத்து இதை சொன்னார் என்பதை அறியாதவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாததினாலே இப்பொழுது அவர் குற்றவாளி அல்ல, அவர் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுடைய இரண்டு வகையான எண்ணங்களுமே தவறுதலான நிதானிப்பாயிருந்தாலும் இது மெலித்தா தீவு மக்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு வாசலை திறந்தது என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் 28:7-8
தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பீதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான்.
இப்பொழுது அவர் ஒரு அப்போஸ்தலனாக தனது தாளந்தை தனது வரத்தை அவர் பயன்படுத்துகிறார். அவர் அங்கே உள்ளே சென்று ஜெபித்தார். தேவன் தன் மூலமாய் தமது சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவருடைய ஜெபம். வசனங்கள் 9-10 பாருங்கள்.
இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பலேறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள்.
பவுலப்போஸ்தலன் மெலித்தா தீவிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரா இல்லையா என்பது பலர் கேட்கும் ஒரு கேள்வியாய் இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் பிரசங்கிக்காத ஒரு சில இடங்களிலே இதுவும் ஒன்று என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த விவரங்கள் துரிதமாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கும்பொழுது பவுல் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்திருப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றே வைத்தியனாய லூக்கா எதிர்பார்க்கிறார். பவுல் எழுதிய ஒரு வாக்கியத்தை இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுலப்போஸ்தலன் நிச்சயமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்க வேண்டும். இதன் விளைவாகத்தான் அவர் ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்பட்டு அங்கே சுகவீனமாயிருந்த மனிதனையும் குணமாக்கினார். எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் அவர் கர்த்தருடைய வாக்கியத்தை மற்றவர்களுக்கு கூறாமல் இருக்கிறதில்லை. பாருங்கள் அப்போஸ்தலர் 28:11
3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு.
பவுல் 3 மாதங்கள் மெலித்தா தீவிலே தங்கியிருந்தபடியினாலே அவர் இந்த தீவிலே இருந்த நாட்களிலே நடைபெற்ற ஊழியங்கள் எல்லாமே இந்த ஒரு சில வரிகளிலேயே எழுதப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே திட்டவட்டமாக பவுல் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்றே நாம் விசுவாசிக்கலாம். மிதுனம் என்பது ரோம தெய்வங்களை குறிக்கிறது. அப்போஸ்தலர் 28:12-13 பாருங்கள்.
சீரகூசா பட்டணத்தைச் சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் டெண்டர் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2 நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து.
இப்பொழுது புயல் அமைதியாகிவிட்டது. வடக்கே இருந்து கோர பயங்கரமாக வீசிய யூரோக்கெலிதோன் நின்று போயிற்று. இப்பொழுது தெற்கிலிருந்து காற்று வீச ஆரம்பிக்கிறது. வசனங்கள் 14-15 பாருங்கள்.
அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான்.
மீண்டுமாக பவுல் இப்பொழுது ரோமாபுரியை நோக்கி பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கவனித்தீர்களா, அங்கே விசுவாச சகோதரர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதன் மூலமாக அவர் கர்த்தருக்குள்ளே உற்சாகப்படுத்தப்படுகிறார். அப்போஸ்தலர் 28:16
நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான்.
அப்போஸ்தலர் 28:16 முதல் அவர் ரோமாபுரியிலே சேர்ந்தபொழுது நடைபெற்ற காரியங்களை பார்க்கிறோம். ஆனாலும் எப்பொழுதும் அவரை காக்கும்படியாக ஒரு போர் வீரன் அவரோடு கூட இருப்பார். சொல்லப்போனால் வெவ்வேறு காலகட்டங்களிலே வெவ்வேறு போர் வீரர்கள் அவரோடு கூட இருந்திருப்பார்கள். அப்போஸ்தலர் 28:17-20 கவனிப்போம்.
3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர்பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான்.
வழக்கம் போல பவுலப்போஸ்தலன் முதலாவது யூதர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த முற்படுகிறார். ஏன் தான் ரோமாபுரிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்பதை விவரிக்கிறார். கவனியங்கள் அப்போஸ்தலர் 28:21-24.
அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள்.
ஒரு கைதியாக இருந்தாலும் அவருக்கு எவ்வளவு சுயாதீனம் இருந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சொல்லப்போனால் மிக அதிகமான கூட்டங்கள் அவரை தேடி ரோமாபுரிக்கு வந்தன. என்றாலும் எல்லா நேரங்களிலேயும் ஏதாவது ஒரு போர் வீரன் அவருக்கு அருகிலே இருந்து அவரை பாதுகாத்து வந்தான். அப்போஸ்தலனாய பவுல் பழைய ஏற்பாட்டு பின்னணியத்தை கொண்டு யூதர்களை இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவிற்குள்ளே வழிநடத்த முற்பட்டார். எப்பொழுதுமே சுவிசேஷ அறிவிப்பிற்கு இரண்டு விதமான மறு உத்தரவை நாம் கவனிக்க முடியும். சுவிசேஷத்தை கேட்கும் சிலர் விசுவாசிப்பார்கள், சிலர் விசுவாசிக்கிறதில்லை. அப்போஸ்தலர் 28:25-31 பாருங்கள்.
இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதென்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தின் ஆரம்பத்திலே உலகத்தின் முடிவு பரியந்தம் சுவிசேஷம் செல்ல துவங்கியதை பார்க்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? ஏதேன் தோட்டத்திலே மனிதன் தேவனை சந்தேகித்தான். இதன் விளைவாக கீழ்ப்படியாமைக்குள்ளே சென்றான். தேவனிடத்திலே திரும்புவதற்கு ஒரே மார்க்கம் விசுவாசமே. பவுல் ரோமர் 5:5 சொல்லும்பொழுது தேவனிடத்திலே திரும்புவதற்கான மார்க்கம் விசுவாசமே என்று சொல்லியிருக்கிறார். அதாவது விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதலே என்று கூறுகிறார். அங்கேயும் சிலர் நற்செய்தியை விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. பவுலப்போஸ்தலன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்ததையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக் கொடுத்ததையும் குறித்து கூறுகிறது. எனவே நாம் பார்ப்பது போல சிலர் கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள், சிலர் விசுவாசம் வைக்கவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதிலேயும் பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருப்பதையும் இயேசு கிறிஸ்து தொடர்பான போதனைகளோடும் நிறைவடைகிறது. சொல்லப்போனால் வரலாறு இங்கே முற்றுப்பெறவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள் இந்த நாட்களிலேயும் நின்று போகவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் தொடர்ச்சி இவ்வாறே தொடர்ந்து செல்லும் என்றால் அவருடைய வருகையிலே அல்லது விசுவாசிகள் நடுவானத்தில் எடுக்கப்பட்டு போகும்பொழுது முடிவடையும். திருச்சபையின் பணியானது இன்னமும் செய்து முடிக்கப்படவில்லை. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே செயல்படுத்தும் காரியங்கள் அவருடைய புத்தகத்திலே எழுதி வைக்கப்படும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை முழுமையாக ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் தொடர்ந்து படிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்த உமது அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதன் மூலமாய் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களுக்கும் எங்கள் சுவிசேஷ ஊழியங்களுக்கும் நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக அறிவுரைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து உம்முடைய திருச்சித்தத்தை தொடர்ந்து நிறைவேற்ற கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவருடைய காலத்திலே வாழ்கிற நாங்கள் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலை புரிந்து கொண்டு பரிசுத்தாவியானவருடைய பலத்தினாலே அநேகருக்கு உலகமெங்கும் சாட்சியாயிருக்க தொடர்ந்து பயன்படுத்த எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முறையோடு தொடர்ந்து கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலையும் நீர் ஜீவனுள்ளவர் என்பதை அனுபவிக்க அனுதினமும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. எபிரேயர் 10:36. எபிரேயர் 10:36.